மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஓவா குருகுலம் நிகழ்ச்சியின் விஞ்ஞான பாடத்தினூடாக இணையும் நான் ஆசிரியர் திவ்யா, கிரேக் பாடசாலை. இன்றைய தினம் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடம் தொடர்பான சிறிய மீட்டல் ஒன்றை பார்ப்போம். பாடத்தை தொடங்குவதற்கு முன்பாக மாணவர்கள் அனைவரும் விஞ்ஞான பாடநூலை அருகில் எடுத்துக்கொண்டால் இலகுவாக அமையும். இன்றைய தினம் விஞ்ஞான பாடநூலில் உள்ள முதலாவது பாடமான தாவர பல்வகமை தொடர்பான சிறிய மீட்டல் ஒன்றை பார்ப்போம். தாவரங்களானது பிரதானமாக இரு வகைப்படும். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். பூக்களை தோற்றுவிக்கும் தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் எனவும், பூக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள் பூக்கா தாவரங்கள் எனவும் அழைக்கப்படும். மீண்டும், தாவரங்கள் பிரதானமாக இருவகைப்படும். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். பூக்கும் தாவரங்கள் ஆவன பூக்களை தோற்றுவிக்கும். பூக்காத தாவரங்கள் பூக்களை தோற்றுவிப்பது இல்லை. இதில் முதலாவதாக பூக்கும் தாவரம். பூக்கும் தாவரங்களானது மிக சிறிய பூண்டுகள் முதல் மிக பெரிய மரங்கள் வரை காணப்படும். பூக்கும் தாவரங்களானது மிக சிறிய பூண்டுகள் முதல் மிக பெரிய மரங்கள் வரை காணப்படும். பூக்கும் தாவரங்களின் பகுதிகள் ஆவன. பூக்கும் தாவரங்களின் பகுதிகள் ஆவன. இவை பாடநூலில் 5 பக்கத்தில் காணப்படுகின்றன. தாவரம் ஒன்றின் பகுதிகள் தொடர்பான படம் பாடநூலில் 5 பக்கத்தில் காணப்படுகின்றது. தாவரத்தை பிரதானமாக இருவகைப்படுத்தலாம். அதாவது தாவரத்தின் பகுதிகளை பிரதானமாக இருவகைப்படுத்தலாம். வேர் தொகுதி, மற்றொன்று அங்குர தொகுதி. வேர் தொகுதி, மற்றொன்று அங்குர தொகுதி. வேர் தொகுதி என்பது மண்ணுக்கு கீழாக காணப்படும் பகுதி வேர் தொகுதி எனவும், மண்ணுக்கு மேலாக காணப்படும் பகுதி அங்குர தொகுதி எனவும் அழைக்கப்படும். வேர் தொகுதியில் ஆணிவேர், பக்கவேர் என்பன காணப்படும். வேர் தொகுதியில் ஆணிவேர், பக்கவேர் என்பன காணப்படும். அங்குர தொகுதியில் இலை, பழம், பூ, தண்டு, முனை அரும்பு, கக்க அரும்பு போன்ற பகுதிகள் காணப்படும். அடுத்ததாக, பொதுவாக அனைத்து தாவரங்களிலும் தண்டு, இலை, வேர், அரும்பு, பூ, காய் போன்ற அனைத்து பகுதிகளும் காணப்படும். பொதுவாக தாவரங்களில் தண்டு, இலை, வேர், அங்குர தொகுதி, பூ, காய் போன்ற அனைத்து பகுதிகளும் காணப்படும். எனினும் தாவரங்களில் இப்பகுதிகளுக்கிடையே பல்வகமை காணப்படும். எனினும் தாவரங்கள்ல இந்த பகுதிகளுக்கிடையே பல்வேறுபட்ட வேறுபாடுகள் காணப்படும். அவ்வாறு காணப்படுவதை தாவர பல்வகமை என குறிப்பிடுவோம். அவ்வாறு காணப்படுவதை தாவர பல்வகமை என குறிப்பிடுவோம். இவற்றில் முதலாவதாக வேர்களின் பல்வகமை. முதலாவதாக வேர்களின் பல்வகமை. வேர்களை கட்டமைப்பு ரீதியில் இரு வகையாக பிரிக்கலாம். வேர்களை கட்டமைப்பு ரீதியில் இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆணி வேர், மற்றொன்று நாருரு வேர். ஒன்று ஆணிவேர், மற்றொன்று நாருரு வேர். ஆணிவேர் என்பது தண்டின் அடிப்பகுதியிலிருந்து உருவாகும் தனித்த பெரிய வேர். ஆணிவேர் என்பது தண்டின் அடிப்பகுதியிலிருந்து உருவாகும் தனித்த பெரிய வேர் ஆணிவேர் ஆகும். ஆணிவேரில் இருந்து உருவாகும் கிளை வேர்கள் பக்கவேர்கள் எனப்படும். ஆணிவேரிலிருந்து உருவாகும் கிளை வேர்கள் பக்க வேர்கள் எனவும் அழைக்கப்படும். ஆணிவேருக்கு உதாரணம் மாமரம். அடுத்ததாக நாருரு வேர். அடுத்ததாக நாருரு வேர். நாருரு வேர் என்பது தண்டின் அடிப்பகுதியிலிருந்து உருவாகும் ஒரே பருமனை கொண்ட வேர் தொகுதி. நாருரு வேர் தொகுதி என்பது தண்டின் அடியிலிருந்து உருவாகும் ஒரே பருமனை கொண்ட வேர் தொகுதி ஆகும். உதாரணம் தென்னை. உதாரணம் தென்னை. மீண்டும், வேர்களை கட்டமைப்பு ரீதியில் இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆணிவேர், மற்றொன்று நாரொரு வேர். ஆணிவேரிலிருந்து உருவாகும் கிளை வேர்கள் பக்க வேர்கள் எனவும் அழைக்கப்படும். ஆணிவேருக்கு உதாரணம் மாமரம், நாரொரு வேருக்கு உதாரணம் தென்னை. வேர்களின் தொழில்களாக கருதப்படுவன. வேர்களின் தொழில்கள், முதலாவது தொழில் தாவரத்தை மண்ணுடன் நிலைப்படுத்தல், தாவரத்தை மண்ணுடன் நிலைப்படுத்தல். இரண்டாவது நீரையும் அதில் கரைந்துள்ள கனி உப்புகளையும் அகத்துறிஞ்சல். இரண்டாவது தொழில் நீரையும் அதில் கரைந்துள்ள கனி உப்புகளையும் அகத்துறிஞ்சல். மூன்றாவது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளல். இவ்வாறு மேற்கொள்ளப்படும் இனப்பெருக்கம் பதியமுறை இனப்பெருக்கம் எனப்படும். ஆகவே பதியமுறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தாவரங்களுக்கு உதாரணம், அதாவது வேர்கள் மூலம் பதியமுறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தாவரங்களுக்கு உதாரணம் கறிவேப்பிள்ளை, ஈரப்பலா, வில்வம், கொய்யா. மீண்டும் வேர்கள் மூலம் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தாவரங்களுக்கு உதாரணம் கறிவேப்பிள்ளை, ஈரப்பலா, வில்வம், கொய்யா. மீண்டும் வேர்களின் தொழில், முதலாவது தாவரத்தை மண்ணுடன் நிலைப்படுத்தல், நீரையும் கனியுப்பையும் அகத்துறிஞ்சல், இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளல். அடுத்ததாக தொழில்களை ஆற்றுவதை அடிப்படையாக கொண்டு வேர்களின் வகைகள். தொழில்களை அடிப்படையாக கொண்டு வேர்களின் வகைகள், அவற்றுள் முதலாவது வேர் சிறு கணுக்களை கொண்ட வேர்கள். வேர் சிறு கணுக்களை கொண்ட வேர்கள், உதாரணம் தொட்டாட்சி நுங்கி, அகத்தி, பயற்றை, போஞ்சி. வேர் சிறு கணுக்களை கொண்ட வேர்களுக்கு உதாரணம் தொட்டாட்சி நுங்கி, அகத்தி, பயற்றை, போஞ்சி. இவை அதாவது வேர் சிறு கணுக்களில் காணப்படும் ரைசோபியம் பெக்டீரியாக்கள். வேர் சிறு கணுக்களில் காணப்படும் ரைசோபியம் பெக்டீரியாக்கள் வளிமண்டல நைதரசனை மண்ணில் பதிக்கும் ஆற்றல் கொண்டவை. வேர் சிறு கணுக்களில் காணப்படும் ரைசோபியம் பெக்டீரியாக்கள் வளிமண்டல நைதரசனை மண்ணில் பதிக்கும் ஆற்றல் கொண்டவை. இதன் மூலம் தாவரங்களுக்கு தேவையான நைதரசன் போசணி பெற்றுக்கொள்ளப்படும். மேலும் பக்டீரியாக்களுக்கு தேவையான போசணையை தாவரங்கள் வழங்கும். பக்டீரியாக்களுக்கு தேவையான போசணையை தாவரங்கள் வழங்கும். ஆகவே வேர் சிறு கணுக்களை கொண்ட வேர்கள் மூலம் மண்ணின் வளம் அதிகரிக்கும். மண்ணின் வளம் அதிகரிக்கும். மீண்டும் வேர் சிறு கணுக்களை கொண்ட வேர்களை கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் தொட்டாட்சி நுங்கி, அகத்தி, பூஞ்சி, பயற்றை. அடுத்ததாக உணவை சேமிக்கும் வேர்கள். உணவை சேமிக்கும் வேர்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். முதலாவது ஆணிவேரின் மூலம் உணவை சேமிப்பவை, இரண்டாவது பக்க வேரில் உணவை சேமிப்பவை, மூன்றாவதாக இடம் மாறி பிறந்த வேர்கள் மூலம் உணவை சேமிப்பவை. ஆணிவேரில் உணவை சேமிக்கும் தாவரத்துக்கு உதாரணமாக கேரட். பக்கவேரில் உணவை சேமிக்கும் தாவரத்திற்கு உதாரணம் மரவள்ளி. இடம் மாறி பிறந்த வேர்கள் மூலம் உணவை சேமிக்கும் தாவரத்துக்கு உதாரணம் வற்றாலை. மீண்டும் உணவை சேமிக்கும் வேர்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஆணிவேரில் உணவை சேமிப்பவை, பக்கவேரில் உணவை சேமிப்பவை, இடம் மாறி பிறந்த வேர்களில் உணவை சேமிப்பவை. மூன்றாவதாக தாங்கும் வேர்கள். இவை தாவரத்தின் கிளைகளை தாங்கும். தாங்கும் வேர்களின் தொழில் தாவரத்தின் கிளைகளை தாங்கும். உதாரணம் ஆலமரம். அடுத்ததாக நான்காவதாக மிண்டி வேர்கள். மிண்டி வேர்களின் தொழில் தாவரத்தண்டுக்கு மேலதிக ஆதாரத்தை வழங்கும். உதாரணம் தாளை, ரைசோபோரா, ரம்பை. அடுத்ததாக ஐந்தாவது காற்றுக்குரிய வேர்கள். காற்றுக்குரிய வேர்கள் இதன் தொழில் வளிமண்டல நீராவியை அகத்துறிஞ்சும். வளிமண்டல நீராவியை அகத்துறிஞ்சும். உதாரணம் ஒக்கிட். உதாரணம் ஒக்கிட். அடுத்ததாக ஏறும் வேர்கள். அடுத்ததாக ஏறும் வேர்கள். ஏறும் வேர்களாவன். ஏறும் வேர்களின் தொழில் தண்டு மேல் நோக்கி வளர்வதற்கு ஆதாரத்தை பற்ற உதவும். தண்டுகள் மேல் நோக்கி வளர்ந்து செல்வதற்கு ஆதாரத்தை பற்ற உதவும். உதாரணம் வெற்றிலை மிளகு. ஏழாவதாக மூச்சுவீர்கள். மூச்சுவீர்கள் வளிமண்டலத்திலிருந்து வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்ள உதவும். மூச்சுவீர்களின் தொழில் வளிமண்டலத்துடன் வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்ள உதவும். உதாரணம் கிண்ணை, ரைசோபோரா, அவிசீனியா. மீண்டும் ஆற்றும் தொழில்களை அடிப்படையாக கொண்டு வேர்களின் வகைகள். முதலாவதாக வேர் சிறுகணுக்களை கொண்ட வேர்கள். உதாரணம் தொட்டாச்சினங்கி, அகத்தி, பயற்றை, போஞ்சி. இரண்டாவதாக உணவை சேமிக்கும் வேர்கள். உதாரணம் கேரட், மரவள்ளி, வற்றாலை. மூன்றாவதாக தாங்கும் வேர்கள். உதாரணம் ஆலமரம். நான்காவது மிண்டி வேர்கள். உதாரணம் தாளை, ரம்பை, ரைசோபோரா. ஐந்தாவது காற்றுக்குரிய வேர்கள். உதாரணம் ஒக்கிட். ஆறாவது ஏறும் வேர்கள். உதாரணம் வெற்றிலை மிளகு. ஏழாவதாக மூச்சு வேர்கள். உதாரணம் கிண்ணை, ரைசோபோரா, அவிசீனியா. அடுத்ததாக தண்டுகளின் பல்வகமை. அடுத்ததாக தண்டுகளின் பல்வகமை. தண்டுகளின் தொழில்களாவன பூ, இலை, அரும்பு, காய், பழம் என்பவற்றை தாங்குதல். தண்டின் பிரதான தொழில் பூ, இலை, அரும்பு, காய், பழம் என்பவற்றை தாங்குதல். இரண்டாவது தொழில் தாவரத்திற்கு ஆதாரத்தை வழங்குதல். தாவரத்திற்கு ஆதாரத்தை வழங்குதல். அடுத்ததாக வேர்கள் மூலம் அகத்துறிஞ்சப்பட்ட நீரையும் கனியுப்பையும் தாவரம் முழுவதும் கொண்டு செல்லல். அடுத்ததாக வேரினால் அகத்துறிஞ்சப்படும் நீரையும் கனியுப்பையும் தாவரம் முழுவதும் கொண்டு செல்லல். அடுத்ததாக பதியமுறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளல். பதியமுறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளல். பதியமுறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தண்டுகளுக்கு உதாரணம் மரவள்ளி, ரோஜா. ஐந்தாவது தொழில் ஒளித்தொகுப்பு. ஐந்தாவது தொழில் ஒளித்தொகுப்பு. அதாவது பச்சை நிற தண்டுகளை கொண்ட தாவரங்களில் உள்ள தண்டுகள் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். அடுத்ததாக உணவை சேமிக்கும். அடுத்த தொழில் உணவை சேமிக்கும். உணவை சேமிக்கும் தண்டுகளுக்கு உதாரணம் கரும்பு. உணவை சேமிக்கும் தண்டுகளுக்கு உதாரணம் கரும்பு. மீண்டும் தண்டுகளின் பல்வகமே. அதில் முதலாவதாக தண்டுகளின் தொழில்கள். முதலாவது பூ, இலை, அரும்பு, காய், பழம் என்பவற்றை தாங்குதல். இரண்டாவது தொழில் தாவரத்திற்கு ஆதாரத்தை வழங்குதல். மூன்றாவது தொழில் வேரினால் அகத்துறிஞ்சப்படும் நீரையும் கனியுப்பையும் தாவரம் முழுவதும் கொண்டு செல்லல். நான்காவது தொழில் பதியமுறை இனப்பெருக்கம். ஐந்தாவது ஒளித்தொகுப்பு. ஆறாவது உணவை சேமித்தல். தண்டுகளை பிரதானமாக இரு வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது கிளைகளை கொண்டவை, இரண்டாவது கிளைகளை அற்றவை. தண்டுகளை பிரதானமாக இரு வகைப்படுத்தலாம். கிளைகளை கொண்டவை, கிளைகள் அற்றவை. கிளைகள் கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் மாமரம், ரம்புட்டான், கொய்யா, செவ்வரத்தை. கிளைகள் அற்ற தண்டுகளுக்கு உதாரணம் தென்னை, கமுகு, பனை, மூங்கில். இவற்றுக்கு மேலதிகமாக நிலத்துக்கு கீழும் தண்டுகள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக நிலத்துக்கு கீழும் தண்டுகள் காணப்படுகின்றன. அவ்வாறு நிலத்துக்கு கீழே காணப்படும் தண்டுகள் நிலகீழ் தண்டுகள் எனப்படும். நிலத்துக்கு கீழே காணப்படும் தண்டுகள் நிலகீழ் எனப்படும். நிலகீழ் தண்டுகள் எனப்படும். நிலகில் தண்டுகளுக்கு உதாரணம் இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு, சேம்பு, லீட்ஸ், வெங்காயம். நிலகில் தண்டுகளுக்கு உதாரணம் இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு, சேம்பு, லீட்ஸ், வெங்காயம். மீண்டும் தண்டுகளை பிரதானமாக இரு வகைகளாக பிரிக்கலாம். கிளைகளை கொண்டவை, கிளைகளற்றவை. இவற்றுக்கு மேலதிகமாக நிலத்துக்கு கீழே தண்டுகளை கொண்டவை நிலகில் தண்டுகள் எனப்படும். நிலகில் தண்டுகளுக்கு உதாரணம் இஞ்சி, உருளைக்கிழங்கு, சேம்பு, லீட்ஸ், வெங்காயம், மஞ்சள் என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக இலைகளின் பல்வகமை. இலைகள் வடிவம், நிறம், பருமன் என்பவற்றை அடிப்படையில் பல்வேறு வகைகளில் காணப்படுகின்றன. அவற்றில் முதலாவது இலையின் பகுதிகள். இலையின் பகுதிகள் தொடர்பான படம் பாடநூலில் 14 பக்கத்தில் காணப்படுகின்றது. இலையின் பகுதிகளாக இலைக்காம்பு, இலை அடி, இலை விளிம்பு, இலை நுனி, நடுநரம்பு, பக்க நரம்பு, இலை பரப்பு என்பவற்றை குறிப்பிடலாம். மாணவர்கள், 14 பக்கத்தில் காணப்படும் இலையின் படத்தை பார்த்தால் அதன் பகுதிகள் தெளிவாக விளங்கும். இலையின் பகுதிகளாக இலைக்காம்பு, இலையடி, இலை விளிம்பு, இலை நுனி, நடுநரம்பு, பக்க நரம்பு, இலை பரப்பு. இலையின் பிரதான தொழிலாக கருதப்படுவது ஒளித்தொகுப்பு. இரண்டாவது நீரை சேமிக்கும். மூன்றாவது பதியமுறை இனப்பெருக்கம். இலைகள் மூலம் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தாவரங்களுக்கு உதாரணம் பெகோனியா, சதைக்கரச்சான். மீண்டும் இலைகளின் தொழில்களாவன முதலாவது ஒளித்தொகுப்பு, இரண்டாவது நீரை சேமிக்கும், மூன்றாவது பதியமுறை இனப்பெருக்கம். அடுத்ததாக இலையின் நரம்பமைப்பை அடிப்படையாக கொண்டு தாவரத்தை இருவகையாக பிரிக்கலாம். முதலாவது வளையுறு நரம்பமைப்பை கொண்ட இலைகள், இரண்டாவது சமாந்தர நரம்பமைப்பையுடைய இலைகள். நரம்பமைப்பை அடிப்படையாக கொண்டு இலைகளை இருவகைப்படுத்தலாம். வளையுறு நரம்பமைப்பை கொண்ட இலைகள், சமாந்தர நரம்பமைப்பை கொண்ட இலைகள். வளையுறு நரம்பமைப்பை கொண்ட இலைகளுக்கு உதாரணம் செவ்வரத்தை, மா, பலா. சமாந்தர நரம்பமைப்பை கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் புல், மூங்கில், தென்னை. அடுத்ததாக இலை பரப்பை அடிப்படையாக கொண்டு இலைகளை இருவகையாக பிரிக்கலாம். முதலாவது தனி இலை, இரண்டாவது கூட்டிலை. தனியிலை என்பது இலைப்பரப்பு பிரிக்கப்படாதது. உதாரணம் மாயிலை, பப்பாசி இலை, செவ்வரத்தை இலை. மீண்டும் தனியிலை என்பது இலைப்பரப்பு பிரிக்கப்படாமல் காணப்படுவது. உதாரணம் பப்பாசி இலை, மாயிலை, செவ்வரத்தை இலை. கூட்டிலை என்பது இலைப்பரப்பு பல துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பது. உதாரணம் வேம்பு, தென்னை, புளி, அகத்தி. மீண்டும் கூட்டிலைக்கு உதாரணம் வேம்பு, தென்னை, புளி, அகத்தி. மீண்டும் இலையின் நரமமைப்பை அடிப்படையாக கொண்டு இலைகளை இரு வகையாக பிரிக்கலாம். வளையுறு நரமமைப்பையுடைய இலைகள், சமாந்தர நரமமைப்பையுடைய இலைகள். இலை பரப்பை அடிப்படையாக கொண்டு இலைகளை இரு வகைப்படுத்தலாம். ஒன்று தனி இலை, மற்றொன்று கூட்டிலை. இதுவரையும் வேர்களின் பல்வகமை, தண்டுகளின் பல்வகமை, இலைகளின் பல்வகமை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக பூக்களின் பல்வகமை. பூ என்பது வித்துக்களையும் பழங்களையும் உருவாக்குவதற்காக சிறத்தலடைந்த ஒரு அமைப்பு. பூவாகும். அடுத்ததாக பூவின் பகுதிகள். மாணவர்கள் அனைவரும் பாடநூலில் 19 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பூவின் கட்டமைப்பு தொடர்பான படம் ஒன்று காணப்படுகின்றது. பூவின் பகுதிகளாக பூக்காம்பு, புள்ளி, அள்ளி, சூலகம், சூழ்வித்து, தம்பம், குறி. மீண்டும் பூவின் பகுதிகளாக பூக்காம்பு, புள்ளி, அள்ளி, சூலகம், சூழ்வித்து, தம்பம், குறி என்பவற்றை குறிப்பிடலாம். இப்பகுதிகளை பிரதானமாக 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது புள்ளிவட்டம், இரண்டாவது அள்ளிவட்டம், மூன்றாவது ஆணகம் பின்னகம். மீண்டும் பூவின் பகுதிகளை பிரதானமாக 3 வகைப்படுத்தலாம். புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், ஆணகம் பின்னகம். புள்ளியானது பொதுவாக பச்சை நிறமாக காணப்படும். புள்ளியின் தொழிலானது இளம் நிலையில் பூவை பாதுகாக்கும். காணப்படும் ஒரு அமைப்பு புள்ளியாகும். மீண்டும் புள்ளியானது பச்சை நிறமாக காணப்படும். புள்ளியின் தொழில் இளம் நிலையில் பூவை பாதுகாத்தல். அடுத்ததாக அள்ளி. அள்ளியானது பல நிறங்களிலும் பல மனங்களிலும் காணப்படும். பொதுவாக பூவில் கவர்ச்சியான அமைப்பாக காணப்படுவது அள்ளிகள் ஆகும். அள்ளிகளின் தொழில் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவருதல். அடுத்ததாக ஆணகம். பூவில் உள்ள ஆணகத்துக்குரிய பகுதிகளாவன மகரந்த கூடு, இலை. ஆணகத்தின் தொழில் மகரந்த மணிகளை உற்பத்தி செய்தல். அடுத்ததாக பென்னகம். பூவில் பென்னகத்துக்குரிய பகுதிகள் குறி, தம்பம், சூலகம். பின்னகத்தின் தொழில் சூளை உற்பத்தி செய்தல். மீண்டும் பூவின் பகுதிகளை 3 வகையாக பிரிக்கலாம். புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், ஆணகம், பின்னகம். புள்ளியானது பூவை இளம் நிலையில் பாதுகாக்கும். அள்ளியானது மகரந்த சேர்க்கைக்காக பூச்சுக்களை கவரும். ஆணகத்தின் பகுதிகளாவன மகரந்த கூடு, இலை. ஆணகம் மகரந்த மணிகளை உற்பத்தி செய்யும். பின்னகத்துக்குரிய பகுதிகள் குறி, தம்பம், சூலகம். பின்னகமானது சூளை உற்பத்தி செய்யும். மீண்டும் வித்துக்களையும் பழங்களையும் உருவாக்குவதற்காக சிறத்தலடைந்த ஒரு அமைப்பு பூவாகும். அடுத்ததாக பழங்களினதும் வித்துக்களினதும் பல்வகமை. பழங்களையும் வித்துக்களையும் அவை பரம்பும் விதத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலாம். பரம்பலடையும் விதத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலாம். முதலாவதாக விலங்குகள் மூலம் பரம்பல் அடைபவை, அடுத்ததாக காற்றின் மூலம் பரம்பல் அடைபவை, அடுத்ததாக நீரின் மூலம் பரம்பல் அடைபவை, அடுத்ததாக வெடித்தல் மூலம் பரம்பல் அடைபவை. மீண்டும் பழங்களையும் வித்துக்களையும் பரம்பலடையும் விதத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலாம். முதலாவது விலங்குகள் மூலம் பரம்பல் அடைபவை, காற்றின் மூலம் பரம்பல் அடைபவை, நீரின் மூலம் பரம்பல் அடைபவை, வெடித்தல் மூலம் பரம்பல் அடைபவை. விலங்குகள் மூலம் பரம்பல் அடையும் தாவரங்களுக்கு உதாரணம் தக்காளி, பப்பாசி, மிளகாய், ஆமணக்கு, புளிநகம். விலங்குகள் மூலம் பரம்பலடையும் பழங்களையும் வித்துக்களையும் கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் தக்காளி, பப்பாசி, மிளகாய், ஆமணக்கு, புளிநகம். காற்றின் மூலம் பரம்பலடையும் தாவரங்களுக்கு உதாரணம் பருத்தி, எருக்கு, எண்ணெய், தணக்கு. காற்றின் மூலம் பரம்பலடையும் தாவரங்களுக்கு உதாரணம் பருத்தி, எருக்கு, எண்ணெய், தணக்கு. அடுத்ததாக நீரின் மூலம் பரம்பலடையும் பழங்களையும் வித்துக்களையும் கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் கமுகு, தென்னை, கத்தாப்பு, தாமரை. மீண்டும் நீரின் மூலம் பரம்பலடையும் பழங்களையும் வித்துக்களையும் கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் கமுகு, தென்னை, கத்தாப்பு, தாமரை. அடுத்ததாக வெடித்தல் மூலம் பரம்பலடையும் தாவரங்களுக்கு உதாரணம் ரப்பர், காசி, தும்பை. மீண்டும் வெடித்தல் மூலம் பரம்பலடையும் வித்துக்களையும் பழங்களையும் கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் ரப்பர், காசி, தும்பை. மீண்டும் பழங்களையும் வித்துக்களையும் அவை பரம்பலடையும் விதத்தை அடிப்படையாக கொண்டு நான்கு வகைப்படுத்தலாம். அவையாவன விலங்கின் மூலம் பரம்பலடைபவை, காற்றின் மூலம் பரம்பலடைபவை, நீரின் மூலம் பரம்பலடைபவை, வெடித்தல் மூலம் பரம்பலடைபவை. ஆகவே மாணவர்களே, தாவரங்களில் வேர் பல்வகமை, தண்டு பல்வகமை, இலை பல்வகமை, பூக்களின் பல்வகமை, பழங்களினதும் வித்துக்களினதும் பல்வகமை தொடர்பாக இதுவரை பார்த்தோம். அடுத்ததாக பூக்கும் தாவரங்களின் வகைகளை பற்றி பார்ப்போம். பூக்கும் தாவரங்களின் வகைகள் தொடர்பாக பார்ப்போம். பூக்கும் தாவரங்களை பிரதானமாக ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் என இரு வகைப்படுத்தலாம். பூக்கும் தாவரங்களை பிரதானமாக ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் என வகைப்படுத்தலாம். இவை தொடர்பான புகைப்படங்கள், இவை தொடர்பான படங்கள் பாடநூலில் 28 பக்கம் காணப்படுகின்றன. இவை தொடர்பான படங்கள் பாடநூலில் 28 பக்கம் காணப்படுகின்றன. ஒரு வித்திலை தாவரத்திற்கும் இரு வித்திலை தாவரத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள், அதாவது ஒரு வித்திலை தாவரத்திற்கும் இரு வித்திலை தாவரத்துக்கும் இடையிலான சிறு ஒப்பீட்டை பார்ப்போம். ஒரு வித்திலை தாவரங்கள் என்பன முளைக்கும் போது ஒரு வித்திலையை தோற்றுவிப்பன. ஒரு வித்திலை தாவரங்கள் முளைக்கும் போது ஒரு வித்திலையை தோற்றுவிப்பன. இரு வித்திலை தாவரங்கள் முளைக்கும் போது இரு வித்திலைகளை தோற்றுவிக்கும். இரு வித்திலை தாவரங்கள் முளைக்கும் போது இரு வித்திலைகளை தோற்றுவிக்கும். ஒரு வித்திலை தாவரத்தில் நாருறு வேர் தொகுதி காணப்படும். ஒரு வித்திலை தாவரத்தில் நாருறு வேர் தொகுதி காணப்படும். இரு வித்திலை தாவரத்தில் ஆணி வேர் தொகுதி காணப்படும். இரு வித்திலை தாவரத்தில் ஆணி வேர் தொகுதி காணப்படும். ஒரு வித்திலை தாவரத்தில் கிளைகள் காணப்படாது. ஒரு வித்திலை தாவரத்தில் கிளைகள் காணப்படாது. இரு வித்திலை தாவரத்தில் கிளைகள் காணப்படும். ஒரு வித்திலை தாவரத்தில் காணப்படும் இலைகள் சமாந்தர நரமமைப்பை உடைய இலைகளாக காணப்படும். இரு வித்திலை தாவரத்தில் காணப்படும் இலைகள் வளையொரு நரமமைப்பை கொண்ட இலைகளாக காணப்படும். ஒரு வித்திலை தாவரத்தில் முப்பாத்து பூக்கள் காணப்படும். முப்பாத்து பூக்கள் என்பது பூவின் இதழ்கள் மூன்று அல்லது மூன்றின் மடங்குகளாக காணப்படும். பூவின் இதழ்கள் மூன்று அல்லது மூன்றின் மடங்குகளாக காணப்படும். இருவித்திலை தாவரத்தில் நாட்பாத்து அல்லது ஐம்பாத்து பூக்கள் காணப்படும். நாட்பாத்து என்பது நாலு அல்லது நாலின் மடங்குகளை கொண்ட இலை இதழ்கள் காணப்படும். ஐம்பாத்து என்பது ஐந்து அல்லது ஐந்தின் மடங்குகளை கொண்ட பூவிதழ்கள் காணப்படும். உருவித்திலை தாவரங்கள் தரைகீழ் முளைத்தலை மேற்கொள்ளும். இருவித்திலை தாவரங்கள் தரை மேல் முளைத்தலை மேற்கொள்ளும். தரைகீழ் முளைத்தல் தரை மேல் முளைத்தல் தொடர்பான படங்கள் பாடநூலில் 26 பக்கத்தில் காணப்படுகின்றது. தரைகீழ் முளைத்தல் தரை மேல் முளைத்தல் தொடர்பான படங்கள் பாடநூலில் 26 பக்கத்தில் காணப்படுகின்றது. உருவித்திலை தாவரங்களாவன பனை, தென்னை, கமுகு, புல் என்பவற்றை குறிப்பிடலாம். இருவித்திலை தாவரங்களாக மா, வேம்பு, பலா, கொய்யா என்பவற்றை குறிப்பிடலாம். மீண்டும் பூக்கும் தாவரங்களை பிரதானமாக இருவகைப்படுத்தலாம். உருவித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம். உருவித்திலை தாவரத்திற்கும் இருவித்திலை தாவரத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் ஆவன. உருவித்திலை தாவரத்திற்கும் இருவித்திலை தாவரத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் ஆவன. உருவித்திலை தாவரங்கள் முளைக்கும் போது உருவித்திலையை தோற்றுவிக்கும். இருவித்திலை தாவரங்கள் முளைக்கும் போது இருவித்திலையை தோற்றுவிக்கும். உருவித்திலை தாவரத்தில் நாருற வேர் தொகுதி காணப்படும். இருவித்திலை தாவரத்தில் ஆணிவேர் தொகுதி காணப்படும். உருவித்திலை தாவரங்களில் கிளைகள் காணப்படாது. இருவித்திலை தாவரங்களில் கிளைகள் காணப்படும். உருவித்திலை தாவரத்தில் சமாந்தர நரமமைப்பையுடைய இலைகள் காணப்படும். இருவித்திலை தாவரத்தில் வளையுறு நரமமைப்பையுடைய இலைகள் காணப்படும். உருவித்திலை தாவரங்கள் முப்பாத்து பூக்களை தோற்றுவிக்கும். இருவித்திலை தாவரங்கள் நாட்பாத்து ஐம்பாத்து பூக்களை தோற்றுவிக்கும். உருவித்திலை தாவரங்கள் தரைகீழ் முளைத்தலை மேற்கொள்ளும். இருவித்திலை தாவரங்கள் தரை மேல் முளைத்தலை மேற்கொள்ளும். உருவித்திலை தாவரத்திற்கு உதாரணங்களாவன பனை, தென்னை, கமுகு. இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணங்களாவன மா, வேம்பு, பலா. மீண்டும் மாணவர்களே, இன்றைய தினம் தாவர பல்வகமை தொடர்பாக பார்த்தோம். தாவரங்களின் பகுதிகளுக்கிடையில் பல்வேறு பல்வகமைகள் காணப்படுகின்றன. அவை தொடர்பான சிறிய மீட்டல் ஒன்றை பார்த்தோம். முதலாவது வேர் பல்வகமை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக தண்டுகளின் பல்வகமை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக இலைகளின் பல்வகமை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக பூக்களின் பல்வகமை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக வித்துக்களினதும் பழங்களினதும் பல்வகமை தொடர்பாக பார்த்தோம். இறுதியில் பூக்கும் தாவரங்களின் பிரதான வகைகளான உருவித்திலை தாவரத்திற்கும் இருவித்திலை தாவரத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் பார்த்தோம். இன்றைய தினம் தாவர பல்வகமை தொடர்பான மீட்டலானது உங்களுக்கு மிக உதவியாக அமைந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்றைய தினத்துக்கான வினாவாக, முதலாவது, தாழை மரத்தில் காணப்படும் வேர் வகை எது? தாழை மரத்தில் காணப்படும் வேர் வகை எது? இரண்டாவது வினாவாக, தண்டின் அடிப்பகுதியில் உருவாகும் தனித்த பெரிய வேர் எவ்வாறு அழைக்கப்படும்? தண்டின் அடிப்பகுதியிலிருந்து உருவாகும் தனித்த பெரிய வேர் எவ்வாறு அழைக்கப்படும்? மூன்றாவது வினாவாக வெடித்தல் மூலம் பரம்பலடையும் வித்துக்களையும் பழங்களையும் கொண்ட தாவரத்திற்கு இரு உதாரணம் தருக. வெடித்தல் மூலம் பரம்பலடையும் தாவரத்திற்கு இரண்டு உதாரணம் தருக. மீண்டும் இன்றைய தினத்துக்கான வினாக்களாவன: தாழைமரத்தில் காணப்படும் வேர்வகை எது? தண்டின் அடிப்பகுதியில் இருந்து உருவாகும் தனித்த பெரிய வேர் எவ்வாறு அழைக்கப்படும்? மூன்றாவது வினா: வெடித்தல் மூலம் பரம்பலடையும் தாவரங்களுக்கு இரு உதாரணங்கள் தருக. இவற்றுக்கான விடைகளை எழுதி பாட ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.